அவருடைய பாதத்தில் சுகம் இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே சந்தோஷம் இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே சமாதானம் இருக்கிறது. ஆகையினாலே சொல்லு, உம்மை
நேசிக்கிறேன்,
என்னை ஆராய்ந்து பாரு, என்னை கொண்டு பாருங்கள். ஓ உம்மிலே அன்பு கோருகிறே ராஜாவே, இயேசு ராஜாவே. உம்மை நான் நேசிக்கிறேன் ஐயா. ஹலோ,
ஆண்டவரே. ஆமாப்பா, ஆமாண்டவரே.
இதுவரைக்கும் உலகத்தில் அன்பு கூர்ந்தது போதுமானவரே.
ஆமாப்பா,
எங்களை ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. எங்களை எல்லாம் நீங்கள் சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திருப்பிக்கொள்ளுங்கள், ஏசாயா 40வது அதிகாரம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தில இருந்து.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருவ பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவெளன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்.
நம்மளை இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் சோர பண்ணுகிறது. சோர்ந்து போகாமல் எங்கள் வாழ்க்கை கடந்து வந்தது என்று சொல்ல முடியாது. நாம் அநேக தடவைகள்ல, அநேக சந்தர்ப்பங்கள்ல, அநேக சூழ்நிலைகள்ல, அநேக காலகட்டத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். காரணமில்லாத சோர்வுகள், காரணத்தோடு இருக்கிற சோர்வுகள். இப்படி பலவிதமான சோர்வுகளை குறித்து நாம் பேசலாம். சிலவற்றை பார்த்து அதை பார்க்கிறதுலயே சோர்ந்து விடுவார்கள். சிலவர் மற்றவர்களுக்கு நடக்கிற காரியங்களை பார்த்து அதிலையும் சோர்ந்து விடுவார்கள். தங்கள் பிள்ளைகள், தங்கள் குடும்பங்கள், தங்கள் பெற்றோர்கள், தங்கள் சபை, தங்களுடைய ஊழியம் என்று சொல்லி பல காரியத்திலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? அங்கங்கே அப்பப்போ நாம் சோர்ந்து விடுகிறோம். இதை நாம் தவிர்க்க முடியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறோம் என்பது உண்மையாகும். ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரா? ஆனால் நாம் சோறுகிற வேலைகளிலே பலத்தை எங்க நாடுகிறோம் தெரியுமா? பலத்தை எங்க நோக்கி பார்க்கிறோம் தெரியுமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறாரா? உலகத்திலே நாம் எல்லாரும் சோர்வின் காலகட்டத்தில் எப்படி இருந்தோம் சொல்லி இன்றைக்கு இந்த நேரத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்க. நிர்பந்தமான நிலை, பதில் இல்லாத நேரங்கள், உதவி இல்லாத நேரங்கள், இப்படிப்பட்ட பல நேரங்கள்ல நாம் சோர்ந்து விடுகிறோம். மாமிசமோ பலவீனம் ஆனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மாம்சத்திலும் பலவீனமாகி ஆவியிலையும் சோர்ந்து விடுகிறோம். அதனாலே தேவன் எங்களை பலப்படுத்த முடிகிறது அல்ல. தேவன் எங்களை பலப்படுத்துவார் என்றதை விட மனிதர்கள் எங்களை பலப்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கையே எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகம். உறவு, குடும்பம், சபை, ஊழியர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தேவனை நோக்க வேண்டிய நேரங்கள் காலகட்டத்திலே நாம் மனுஷர்களையே நோக்கி கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நான் சோராமல் வந்தனான் என்று சொல்லி ஒருவராலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சோர்ந்திருக்கிற அந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்தோம் என்பதுதான் முக்கியம். எப்படி நடந்து கொண்டோம், எப்படி வாழ்ந்து வந்தோம், அல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சோர்ந்திருக்கிற காலகட்டங்களில் எல்லாரும் பேச மாட்டார்கள், எல்லாரோடும் சேர்ந்து பேச மாட்டார்கள், ஒதுங்கிக் கொள்ளுவோம். துக்கங்கள் நம்மளை நிறைந்திருக்கிற பொழுது என்ன செய்கிறோம்? சோர்ந்து விடுகிறோம். ஆவியில பலவீனமாகி விடுகிறோம். சோர்ந்திருக்கிற காலகட்டங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற வேலைகளை தவற விடுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற காரியங்களை அலட்சியமாக எண்ணி விடுவோம். செய்த எண்ணத்துக்கு எண்ணத்தை கண்டோம் என்று சொல்லி அலட்சியம் பண்ணி அந்த சோர்வு எங்களை இன்னும் ஆளுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். சோர்ந்து போகிற ஒரு மனுஷன் இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளாது. சோர்விலே அமிழ்ந்திருக்கிற ஒரு மனுஷனை யாரும் நாடமாட்டார்கள். சுறுசுறுப்பை போய் எறும்புகள் இடத்திலே கட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுறுசுறுப்பை போய் எறும்புகள் இடத்திலே கட்டுக்கொள்ளுங்க. இன்னும் இடத்துல வசனம் என்ன சொல்றான், வேட்டை ஆடி கொண்டு வர்றதை சமைக்கிறதுக்கே பஞ்சுள்ள மனுஷன் அவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறான். ஆனால் நாம் சோர்ந்து போகிறதுக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறாரா? இதுவரைக்கும் நாம் யாரிடத்துல பலத்தை தேடினோம்? உங்கள் கண்கள் முன்பாக கொண்டு வாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வருகிற பொழுது, சோர்வுகள் ஆளுகிற பொழுது நாம் என்ன செய்தோம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, நம்ம எல்லாரும் தேவனிடத்துல போய் விழுந்து கிடந்து கதறி ஆண்டவரே என்னை பலத்தினால் நிறையும் என்று சொல்லி கேட்டோமா? ஆண்டவரே நான் சோர்ந்து போய் விடுகிறேன், என்னுடைய காரியங்கள் என்னை மேவுகிறது, என்னை அது பலவீனமாக்குகிறது என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டிருக்கிறோமா? அல்லாவிட்டால் அல்லாவிட்டால் விழுந்து படுத்து ஓய்ந்து சோர்ந்து ஒதுங்கி துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோர்வுகளும் நம்மளை நாடுகிற பொழுது எல்லா மனிதர்களும் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒதுங்குவார்கள், விலகிக் கொள்வார்கள், ஒதுங்கிக் கொள்வார்கள். இது ஞானம் என்று சொல்லி நினைக்காதிருங்கள். ஏன்? வேதம் சொல்லுகிறது பலவீனமாக சோர்ந்து போய் இருக்கிறவர்களை தேவன் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே சோர்ந்திருக்கிற யாரையும் வேலைக்கு வைத்திருக்க மாட்டாங்க, பலவீனர்களை வைத்திருக்க மாட்டார்கள். ஏன்? பிரயோசனமே கிடையாது, எந்தவித பிரயோசனமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சோர்ந்து முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அப்படியும் இப்படியும் திரிகிறவர்களை தேவன் உலகமே ஏற்றுக்கொள்ள தேவனுடைய ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளுமா? தேவனுடைய ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளுமா? வாசிங்க 29வது வசனத்தை. சோர்ந்து போகிறவனுக்கு
அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை
பெருக பண்ணுகிறார்.
இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள்.
இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க? இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள். எல்லாரும் இளைஞர்கள் வாலிப பருவத்திலேதான் எல்லாரும் பலம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிற, அவர்களும் இழைப்படைந்து சோர்ந்து விடுவார்கள். செய்து கஷ்டப்பட்டு அவர்களும் சோர்ந்து விடுகிற ஒரு காலம் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க.
வாலிபரும் இடறி விழுவார்கள், கத்தருக்கு காத்திருக்கிறார்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
கத்தருக்கு என்ன செய்கிறவர்கள்?
காத்திருக்கிறவர்கள்.
கத்தருக்கு என்ன செய்கிறவர்கள்? நாம் சோர்ந்திருக்கிற வேலைகளிலே அந்த காலகட்டத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோமா? ஆண்டவரே என்னால் எழும்ப முடியவில்லை, ஆண்டவரே என்னால் எழும்ப முடியவில்லை அப்பா என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோமா என்பது மிகவும் முக்கியம். காத்திருக்கிறவர்களை தேவன் என்ன செய்வாராம்?
அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து
போவார்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது
பலன் அடைவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் இருந்த பலன் எங்க? அது என்ன புது பலன் அடைவது? ஆகவே நாம் சோர்ந்து போகிற பொழுது நம்முடைய பலன் நம்மளை விட்டு விலகுகிறது. ஆகையினாலே தேவன் புது பலத்தினால் எங்களை நிறைக்க வேண்டியது அந்த காலகட்டத்திலே அவசியமாக இருக்கிறது. அதனாலே நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். மனுஷர்களுக்கு காத்திருக்கிறார்கள், சட்டத்திட்டங்களுக்கு காத்திருக்கிறார்கள், இன்னும் எவ்வளவோ காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறதையோ அற்பமாக எண்ணிவிடுகிறோம். சோர்ந்து போகிற காலங்கள், பதில் தெரியாத நேரங்கள், கண்ணீரின் பாதைகள்ல நாம் இருக்க வேண்டிய ஒரு காலம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது, காத்திருப்பது. ஏன்? தேவன் புதிய பலத்தினால் என்னையும் உன்னையும் நிறைக்க வேண்டும். விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் செய்கிற பெரிய பிள்ளை என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது அல்ல, தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பது அல்ல. மனிதர்களிடத்தில் விழுந்திருப்போம், மனிதர்களிடத்தில் காத்திருப்போம், ஆனால் தேவன் என்னை இதில இருந்து எழுப்ப வேண்டும், தேவன் இந்த சோர்வில இருந்து என்னை வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருப்பது வெறும் அறிந்து பாருங்க. இதுவரைக்கும் சோர்ந்து சோர்ந்து இருப்பீர்கள், இதுவரைக்கும் சோர்ந்து சோர்ந்து இருப்பீர்கள். சின்ன காரியங்களிலே சோர்ந்து போகிற உங்களை தேவன் பெரிய காரியங்களை எப்படி வைத்து செய்வது? சிறிய காரியங்களிலே விழுந்து விடுகிறோம், சிறிய காரியங்களே நாள் பூராக கதவை கூட்டி படுத்து விடுகிறோம், சிறிய காரியங்களே ஊழியம் வேணாம் என்று சொல்லி இருந்து விடுகிறோம், சிறிய காரியங்களே வேலையா ஐயோ வேணாம். தேவன் பெரிய காரியங்களை எப்படி செய்வது, எப்படி செய்வது? அந்த 31வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீ இருக்கிற இந்த நிலைமையிலே, நீ இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையிலே, நீ கழுகை போல செட்டைகளை அடித்து பறக்கிற ஒரு நிலைமையிலான இருக்கிறாய். சோர்ந்து போய்விடுகிறோம். பணம் இல்லையா, அதிலே சோர்வு. பொருள் இல்லையா, அதிலே சோர்வு. பிள்ளைகள் படிக்கிறார்கள் இல்லையா, அதுலயும் சோர்வு. சோர்ந்து விழுந்து படுத்து விடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? புதுபலன் அடைந்தவர்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து புதுபலன் அடைந்தவர்கள் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்களா? பறவைகள்ல பறக்க உயர பறக்கிற பறவை எது தெரியுமா? அதிலே பறவைகள் தான் அதிகம். அந்த பறவை கூட்டத்தில் ஒன்றுதான் இதுகம். நாம் எல்லாரும் தேவஜனமாக இருந்தாலும் நீ தனிப்பட்ட ஒரு மனுஷனாக நிறைக்கப்பட்டு வல்லவினாலே உயர பறக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாகும். விளங்குறதா என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி? நாம் எல்லாருக்கும் பெயர் என்ன? விசுவாசிகள். ஆனாலும் நீ கழுகை போன்ற பலன் அடைய வேண்டும், சட்டைகளை அடித்து நீ உயர பறக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாகும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, காரியம் என்ன? நீ தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள், புதுபலனை பெற்றுக்கொள். எப்பொழுது? சோர்வு காலங்களிலே, துக்க காலங்களிலே, சமாதானம் இல்லாத நேரங்களிலே அலைந்து திரியாதீங்க, ஓடி திரியாதீங்க, அங்கலாய்த்து திரியாதீங்க. நீ வர வேண்டிய ஒரே ஒரு இடம் இன்றைக்கு நாளைக்கு எல்லாவற்றால் அடுத்த நாள் தேவனுடைய சமூகம் மாத்திரம் என்பதை நீயும் நானும் மறுக்க முடியாது. தொடர்ந்து வாசிங்க.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்.
அவர்கள் என்ன செய்வார்கள்? ஓடினாலும் இளைப்படுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், முடித்தேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. புதுபலன் அடைந்து நீ ஓடையா, நீ ஓடு. தேவன் உனக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த பந்தயத்தை ஓடி முடி. சோர்ந்து போகாத, பலவீனமாகிறாத. பலவீனம் ஆகிறதற்கும் ஒரு தகுந்த காரியம் இருந்தால் பரவாயில்லையே. ஆனால் மனச்சாட்சியின்படி தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு ஒரு கேள்விக்கு, நீ சோர்வதற்கு உரிய ஒரு காரியமா உன் கையில இருக்கிறது? நீ சோர்ந்து போகிறதற்கு, பலவீனப்பட்டு போகிறதற்கு, அங்கலாய்ப்பதற்கும், ஏன் வேணாம் ஆண்டவரே என்று சொல்லி விழுந்து படுப்பதற்கும் தகுந்த ஒரு காரியமா நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிறது? தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்க, தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்க, கழுகை போல சட்டைகளை அடித்து பறப்பதற்கு உங்களை விட்டுக் கொடுங்க. சோர்ந்திருக்கிற ஒரு மனுஷனை யாரும் பாவிக்க மாட்டார்கள். சோர்ந்து இருக்கிற யாரையும் தேவன் கூட விரும்ப மாட்டார். அவர்களுக்கு தான் சொன்னார், நீங்கள் போய் எறும்பு இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கப்பா. எறும்பு முகத்தை தொங்க போட்டு இருந்த காலத்தை நாம் காணோம். யாராவது எறும்பை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அவருக்கு துக்க காலம் எதென்று சொல்லி சொல்ல முடியுமா? அது சோர்ந்திருந்த நேரம் எதென்று சொல்லி சொல்ல முடியுமா? ஆனால் மனிதர்களாகி நாம் தேவனுடைய வல்லமையை பெற்று, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று, தேவ பிள்ளைகள் என்று பெயரை எடுத்து என்ன செய்கிறோம்? நாளுக்கு நாள் சோர்ந்து விடுகிறோம். சரி, அதுதான் பரவாயில்லை. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? சோர்ந்து போகிறவர்களுக்கு நான் பலன் அளிக்கிறவர் ஐயா. நான் தேவன், நான் சோறுகிறவர் அல்ல என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே சோர்ந்து போகிற பொழுது தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய ஆறுதலை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலை பெற்று தேவனுக்குள்ளே தொடர்ந்து நடந்து சென்று உங்களுடைய நல்ல ஓட்டத்தை ஓடி முடியுங்கள். வாசியுங்கள் எபிரேயர் 12வது அதிகாரம். எபிரேயர் 12வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து
கொண்டிருக்க,
பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே
பொறுமையோட ஓடக்கிடவும். ஐயா, உனக்கும் எனக்கும் திரளான சாட்சிகள் இருக்கிறது. அதை விட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார். இவைகளை வைத்துக் கொண்டே சோர்ந்து விழுந்து படுத்து விடுகிறோமே. எவ்வளவு சாட்சிகள் வேதத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதத்தை படித்தவர்கள், தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள் எப்படி கடந்து சென்றார்கள் என்பதை நாம் கவனித்துக் கொள்ளலாமே, நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளலாமே. இல்லையே, என்ன நடந்தாலும் சோர்ந்து விழுந்து விடுகிறோம். வேணாம் ஆண்டவரே, வேணாம், எனக்கு ஏன் இது, ஏன் இப்படி நடக்கணும்? ஐயா, உனக்கு ஒன்றுமே நடக்கல, உனக்கு ஒன்றுமே நடக்கல. இந்த வேதத்துல இருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு நடந்த விதத்துல உனக்கு ஒன்றுமே நடக்கல, எனக்கும் ஒன்றுமே நடக்கல. தொடர்ந்து வாசிங்க.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சவித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்க.
அடுத்த வசந்த வாசிங்க.
பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சுற்றித்து தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள்.
இங்க பாருங்க, தேவன் சோர்ந்து போகிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கிறது. அதுல ஒரு விதம் என்ன தெரியுமா? தேவன் நம்மளை சிச்சிக்கிற பொழுது, தேவன் நம்மளை சரிப்படுத்துகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய்விடுகிறோம். சரி, எப்ப உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி? எப்ப உங்களுக்கு தெரியும்? எப்ப நமக்கு தெரியும் தேவன் இதுல? அந்த பெரிய தேவ மனுஷன் ஜோபுக்கு கூட தெரியாது, ஜோபு சோதிக்கப்பட்டது. ஆனா உனக்கும் எனக்கும் எப்ப தெரியும் தேவன் என்ன இப்பொழுது சோதிக்கிறார்? என் குடும்பத்தை சோதிக்கிறார், என் ஊழியத்தை சோதிக்கிறார். ஏன்? நீ உயர பறக்கணுமே, உயர பறக்கணுமே. சின்ன காரியத்தை கண்டுவிட்டு, சின்ன காரியத்தை சோர்ந்து விழுந்து படுத்து ஒண்ணுமே வேணாம். சோர்ந்திருக்கிற பொழுது பேச்சுக்கள் மாறும் தெரியுமா? பேச்சுகள் எல்லாம் சர்கெல்லாம் வரும் பாருங்க, பேச்சுக்கள் மாறிவிடும். சோர்வு, வேணா அந்தவர, வேணா, ஒன்றுமே வேணாம், அளவிடு. தேவன் சோதிக்கிற பொழுது அதை நீ அசட்டையா எண்ணி விடாத. அந்த வசனத்தை வாசிங்க கடைசி.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே அவர் சுற்றிட்டு தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்து.
ஆண்டவர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார், அவர்களை தண்டிக்கிறார் என்று வையுங்க, அவர்களை செருக்குகிறார் என்று சொல்லி வையுங்க. ஏன்? தேவன் நம்மளே அன்பு கூறுகிறபடியினா. திரும்பவும் நான் கேட்கிறேன், தேவன் உன்னை எப்பொழுது சிச்சிக்கிறார்னு சொல்லி உனக்கு தெரியும்? எப்பொழுது தெரியும்? அந்த பெரிய தேவ மனுஷன் சன்மார்க்கன் உத்தமனுக்கு கூட தெரியல. நீ நானும் எம்மாத்திரம் ஐயா, நீ நானும் எம்மாத்திரம். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் நேசிக்கிறவர்களை நான் சிச்சிச்சேன். அந்த நேரத்தில் அவன் சோர்ந்து விடாத படிக்கு எச்சரிக்கையா இருப்பானாக. என்ன நடந்தாலும் சோர்ந்து விழுந்து விடுகிறது. வேணா வேணா, உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலையும் இதுவரைக்கும் நீ உண்மையாய் நடந்திருக்கிறாயா? உத்தமமாய் நடந்திருக்கிறாயா? சோர்வின் காலத்தில், துக்கத்தின் காலத்தில், கண்ணீரின் காலத்தில் தேவனுக்கு முன்பாக உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலையும் நீ நிறையா நின்றிருக்கிறாயா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் நேசிக்கிறேன், அதனால நான் சிச்சிக்கிறேன். நான் இன்னும் அன்பு கூற விரும்புகிறேன், அதனால நான் சிச்சிக்கிறேன், அதனால நான் சோதிக்கிறேன். ஆனா சோதிக்கிற தொடுகிறதுக்கு முதல்லையே என்ன நடக்கிறது? வேணாம் ஆண்டவரே, ஏன் எனக்கு வேணாம் ஆண்டவரே, வேணாம் ஐயா. ஊழியம் செய்தா நல்லதுன்னு சொன்னாங்க, இவ்வளவு உத்தரவுன்னு சொல்லி எனக்கு தெரியுமா? வேணாம். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்து போகிறேன், ஏன் வேணா? சில பேர் துக்கத்தின் நாட்களிலே, சோம்பலின் நாட்களிலே அலட்டுவார்கள், தேவையில்லாததெல்லாம் அலட்டி முடிப்பார்கள். ஏன் தெரியுமா? சோர்வு, துக்கம் எல்லாம் நிறைந்து, சரீரமும் பலவீனம், ஆவியும் பலவீனம், ரெண்டும் சேர்ந்து. சோர்ந்து போகாத, தேவன் உன்னை சிச்சிக்கிற பொழுது, நீதிமொழிகள் 3:12 வாசிங்கள். அப்படியே இதை வைத்துக் கொண்டு, நீதிமொழிகள் 3:12
நடக்கும்.
காரணம் என்ன? நோக்கம் என்ன? நான் அவனை நேசிக்கிறேன், நான் அந்த பெண்ணை நேசிக்கிறேன், நான் அந்த மகளை நேசிக்கிறேன், அதனால நான் கடிந்து கொள்ளுகிறேன், நான் பேசுகிறேன், நான் சிச்சுகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம எல்லாருக்கும் என்ன தெரியுமா விருப்பம்? ஒரு சிச்சையுமே இருக்கக்கூடாது, ஒரு சோர்வுமே இருக்கக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லி நினைத்தாலும் ஒரு காலகட்டத்தில் தேவன் நீ யார் என்பதை சோதித்து அறிந்து கொள்ளுவா. யோபு சோதிக்கப்படுகிறதுக்கு முதல்லயே பேர் பெற்றான், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன் சொல்லி. இதை என்னத்துக்கு திருப்பி ஒரு செக்அப் பண்ணணும் இல்லையா? அது ஏன் திருப்பி வரத்தெடுக்கணும் பாருங்க? திருப்பியா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையை போடணும்? ஏன் போடணும்? நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், என் மகளை நான் நேசிக்கிறேன், என் மகளை நான் நேசிக்கிறேன், அதனாலே நான் சிச்சிக்கிறேன் ஐயா. நான் சிச்சிக்கிற பொழுது அவன் சோர்ந்து போகாதிருப்பானாக. சோர்வு வந்துட்டா ஆலயத்துக்கு போக விருப்பம் வராது. சோர்வு வந்துட்டா பைபிஸ்டடிக்கு போக விருப்பம் வராது. சோர்வு வந்துட்டா ஜபத்துக்கு போக விருப்பம் வராது. இது எல்லாம் வெளிப்படையான காரியங்கள், உள்படியான காரியங்கள். உனக்கு தான் தெரியும் சோர்வு வந்தா நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய கனிகள் எப்படி மாறுகிறது, உன்னுடைய ஆவியின் கனிகள் எப்பொழுது தத்தளிக்கிறது. ஆவியின் கனிகளை குறித்துத்தான் வேதம் சொல்லுகிறது ஒழிய, அழுகின ஆவிக்குரிய கனிகளை குறித்து வேதம் சொல்லல. அநேகருடைய ஆவிக்குரிய கனிகள் அழுகி போயிருக்குது. அநேகருடைய ஆவிக்குரிய கனிகளை பார்த்த வண்ணமாக திருப்பி பார்க்க முடியல, எல்லாம் கலர் மாறி போயிருக்குது. ஏ சோர்வு, வேணா ஆண்டவரே, வேணா ஆண்டவரே. என்னங்க என்ன பிரச்சனை? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல. என்னங்க பிரச்சனை? என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் கடிந்து கொள்ளல, நீங்க நேசிக்கிறவங்களுடைய பிள்ளைகளை நீங்க கடிந்து கொள்ளலையா? அடி வேண்டாத பிள்ளைகள் ஆறாவது இருக்கிறீங்களா? அதான் நீங்க பெரியாக்களை கேட்க, நீங்க உங்க வயசுல, உங்க சின்ன வயசுல அடியே வேண்டாதாக்களா இருக்கிறீங்களா? அடிச்சு ஒரு அடியாவது வேண்டி இருப்போம் இல்லையா? ஏன் தெரியுமா? அதை செய்யாத, அப்படி நடவாத. ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிறேன், அவ்வளவுதான்.
அப்படி செய்கிற பொழுது நீங்க சோர்ந்து போகாதீங்க ஐயா.
அப்படி செய்கிற பொழுது சோர்ந்து போகாதீங்க. நீ சோதிக்கிற பொழுது தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பாயே, ஆனால் அதன் பிற்பாடு நீ பொண்ணாக விளங்குவாய். நீ சோதிக்கப்படுகிற பொழுது தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பாயே, ஆனால் நீ சோதிக்கப்பட்ட பின்பு பொண்ணாக விளங்குவாய். விளங்குறதா? விளங்குறதா? ஆகையினாலே தேவன் சோதிக்கிறார். எல்லா சோதனைகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது சொல்லி நான் பேசல, தப்பு கணக்கு போடக்கூடாது. விளங்குச்சுதா? நாமளே பல சோதனைகளை வாரி போடுகிறதும் இருக்கிறது, அதை குறித்து நான் பேசல. தேவனிடத்திலிருந்து வருகிறது சொல்லி யோபுக்கே தெரியாது, அதனால உனக்கும் தெரியாது. எந்த சோதனை உன்னை அண்டிக் கொண்டாலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுந்துரு. தேவனுடைய சமூகத்தில் நெல்லு ஆண்டவராயனை நிறையும், புதிய ஆவியினால் நிறையும், புதிய பலத்தினால் நிறையும். நான் உயர பறக்க விரும்புகிறேன்ப்பா, பறவைகளுக்குள்ளே நான் உயர பறக்க விரும்புகிறேன். விசுவாசிகளுக்குள்ளே நான் முன்மாதிரியாய் இருக்க விரும்புகிறேன். விசுவாசிகளுக்குள்ளே நான் அபிஷேகம் பெற்றவனாய் இருக்க விரும்புகிறேன். விசுவாசிகளுக்குள்ளே பறவைகளுக்குள்ளே நான் உயர்ந்திருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, கழுகை போல ஒரு பலம், கழுகு பலம் உள்ள ஒரு பறவைக்கு இருக்கிறது சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கழுகு எப்படி பறவைகளுக்குள்ளே பலம் உள்ள ஒரு பறவை. தேவன் உன்னை சிச்சிக்கிற பொழுது சோர்ந்து போகாத, ஏன் தெரியுமா? தேவன் உன்னிலே அன்பு கூறுகிறார். அடுத்த வாசிங்க, உபாகமம் 25:17-18. உபாகமம் 25:17-18.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினர் எல்லாம் வெட்டினாய் என்பதை நினைத்திரு.
பிசாசு கச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிகிறானா? யாரு? பிசாசு கச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிகிறான். மனுஷர்களும் கச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிந்தா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருங்க. வணங்குறதா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, வாசிங்க.
நீ விளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினர் எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு.
நாம் சோர்ந்திருக்கிற பொழுது பிசாசுக்கு இலகுவான டைம் எங்களை மேற்கொள்வதற்கு. அமலேக்கையர் எப்படி மேற்கொண்டார்கள் தெரியுமா? இஸ்ரவேலரை அவர்கள் விடாய்த்து சோர்ந்து இருக்கிற பொழுது அமலேக்கியர் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாம் சோர்ந்திருக்கிற பொழுது, நாம் பலவீனமாய் இருக்கிற பொழுது, நாம் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற பொழுது, தேவனுடைய வல்லமை எங்களை விட்டு அகன்றிருக்கிற பொழுது கச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற பிசாசு உன் வாழ்க்கையிலே விளையாடுவான் என்பதை மறந்து விடாதே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ சோர்ந்து விழுந்திருக்கிற பொழுது பிசாசு உனக்கு மேல ஏறி நின்று குதிப்பாயா? எதிரிகள் பலவீனமான நேரத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். நீயும் நானும் தேவனுடைய பலத்தை இழந்து தேவனுடைய சமூகத்தில் சோர்ந்து வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி விழுந்து கிடக்கிற இடத்துல பிசாசு உன் வாழ்க்கையை விளையாடி விடாத படிக்கு எச்சரிக்கையாயிரேன். அநேகர் பிசாசு விளையாடுகிறது விளங்கிக் கொள்ளுகிறது. தேவன் நம்மளை சோதிக்கிறார் என்பதை எப்படி விளங்க முடியலையோ அதே மாதிரி பிசாசு எங்கள் வாழ்க்கையை விளையாடுகிறதையும் நாம் விளங்கிக் கொள்ளுகிறதில்லை, அதை புரிந்து கொள்ளுகிறதில்லை, அதை விளங்கிக் கொள்ள நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனாலே என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் வந்து புலம் போறதுக்கு பதிலாக எங்கேயோ நின்று புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஏன், எதற்கு, ஏன் அப்படி, ஏன் இப்படி என்று சொல்லி சொல்லி இருதத்திலே வருகிறது எல்லாவற்றையும் நாம கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனா கச்சிக்கிற சிங்கம் போல இருந்த சாத்தான் அவன் இப்போ வாழ்க்கையை விளையாடுகிறான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். தெரியாமல் குருடர்கள் ஆகிவிடுகிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகையினாலே அமலேக்கர் எப்படி வந்தார்களோ உன் வாழ்க்கையிலே, அமலேக்கர் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில எப்படி குறுக்கிட்டார்களோ, அவருடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை எங்க இருந்தது? விடாய்த்து பலவீனமா இருந்த பொழுது, உன் வாழ்க்கையில இன்றைக்கு எவ்வளவு தாகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது, எவ்வளவுக்கு நீ பலவிதமாய் போயிருக்கிறாய், உன் கதிகள் எவ்வளவுக்கு கலர் மாறி போயிருக்கிறது. பேசினா எல்லாரும் பேசுவோம், அழகழகாய் பேசுவோம், கலர் கலராய் பேசுவோம். ஆனால் நீ சோர்ந்து எங்கே விழுந்து எங்கே படுத்திருக்கிறாய் என்பதே உனக்கும் எனக்கும் மாத்திரமே தெரியும், உனக்கும் எனக்கும் மாத்திரமே தெரியும். சில வேளைகளில் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் கூப்பிட்டு சொன்னாலும் அது ஏறா. சில காரியங்கள் முன்னுக்கு எச்சரிப்பார்கள், அதுக்கும் வழங்காது. சோர்வு அவ்வளவுக்கு ஆண்டவர் சிலுவை சுமந்தார், நீ நானும் என்னத்தை சுமக்கிறோம், சோர்வு. போதற்கு கூப்பிட்டு வாயா இப்படி செய்யாது, இது நல்லதில்லை, ஜபம் பண்ணு அப்படி இரு இப்படி இரு, இதை ஒன்றும் விளங்காது. தேவனுடைய வார்த்தைகள் வந்தும் அது உங்களுக்கு இல்ல போகலைன்னு சொல்லிச்சுன்னா, உண்மையிலேயே நான் சொல்றேன் பாருங்க, ஒரு காலம் ஒரு நேரம் வரும், அது உனக்கும் எனக்கும் பரிதாபமாயிருக்கும், பரிதாபமாயிருக்கும். உனக்கும் சரி எனக்கும் சரி, அது பரிதாபமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் அனுப்புகிற பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுய்யா, அதுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை, அதை குறித்து விவரித்து பேசிட்டு நல்லது என்று சொல்லிட்டு போவோம் எல்லாரும். ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எங்க என்னை பிடித்தது என்பதை நாம் சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டோம் பாருங்க, கொடுக்க மாட்டோம் பாருங்க. நீ எங்க சோர்ந்திருக்கிறாய் சொல்லு, தேவனை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் இங்க சோர்ந்திருக்கிறேன், எனக்கு இங்க வேணாண்டு போய் தாண்டவரே, என்னுடைய ஆவி எப்ப நான் இழந்துச்சு எனக்கு தெரியல ஆண்டவரே. அபிஷேகமா ஒவ்வொரு முறையும் நிறையிறோம், ஒவ்வொரு முறையும் நிறையிறோம், ஒவ்வொரு முறையும் நிறையிறோம். ஐயா எங்க ஆண்டவர் சொல்றார், வா புதுபல நட, வா புதுபல நட, பெற்ற அபிஷேகம் எல்லாம் எங்க? சோர்ந்து போயிட்டாண்டவர, என்னத்துக்கு சோர்ந்து போனாய்? அவங்க என்ன கூடாம பேசிட்டாங்க, இதனாலயா சோர்ந்து போகிறது? எனக்கு நல்ல வேலை கிடைக்கல ஆண்டவர, இதனாலயா சோர்ந்து போகிறது? என் பிள்ளைங்க நல்ல படிக்கல ஆண்டவர, இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதனாலயா சோர்ந்து போகிறது? வெளியேறப்பட்ட அபிஷேகம் கலகலன்னு போகுது வெளியே, பிசாசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான், எப்ப இவருக்கு தாகம் உண்டாகும், எப்ப இவர் பலவீனமா இருப்பார், எல்லா அபிஷேகமும் ஓடுது பாரு, கண்ணெல்லாம் கலர் மாறுது பாரு, எந்த டைம்லே நான் உள்ளே போய் விளையாட முடியும்? அமலைக்கியர் காத்திருந்தார்கள், பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல சுட்டி வந்து கொண்டு இருக்கிறான், சுட்டி வந்து கொண்டு இருக்கிறான், சுட்டி வந்து கொண்டு இருக்கிறான். எப்பொழுது எப்பொழுது நீ தடம் புரளுகிறாயோ அப்பொழுது பிசாசுன் வாழ்க்கையை விளையாடுவான் என்பதை மறந்து விடவே கூடாது பாரு. சில பேர் நல்ல அபிஷேகம் பெற்று நல்ல விசுவாசிகளாக காலகாலமாக வாழுவார்கள், திடீரென்று ஜபம் பண்ணினால் கதறுவார்கள், ஏன் திடீரென்று வளருவார்கள், ஏன் திடீரென்று மரணத்தை நாடுவார்கள், ஏன் திடீரென்று வாழ்க்கையே வேணாம் என்றுவார்கள், ஏன்? யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:8 வாசிங்க, யோனா தீர்க்கதரிசி 4:8 வாசிங்க சீக்கிரமா.
சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளை விட்டார், அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான்.
அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க,
மறுநாளிலோ கிழக்கு வலிக்கும் தேச நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளை விட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிட்டு.
இங்க பாத்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷி, தேவனுடைய பிள்ளை வந்து எங்க தெரியுமா நிக்கிறான்? நிலுவையில் பட்டணத்துக்கு முன்பாக நின்று தீர்க்கதரிசி உரைச்சிட்டு வந்து ஆண்டவர் வச்சு ஆமணக்கும் செடிக்கு கீழே இருந்து என்ன செய்கிறாரு? நல்ல நித்திரை அடிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் வச்சு ஆமணக்கும் செடியில நிழல்ல ஒரு மனுஷன் தங்கி இருக்கான், தேவன் சொன்ன வேலை செய்துட்டு வந்து அவர் படுத்திருந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு சொல்லி இல்லையா. அதே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு, ஒரு பூச்சியை உருவாக்கி அதே இலையை சாப்பிட பண்ணி வெயில உதிக்க வச்சு சோர்வை உருவாக்கினார். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளே சோர்வு வருகிற பொழுது ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் கடந்து செல்லுகிறான் சொல்லி விளங்குறதா. ஆண்டவர் கேட்கிறார், ஐயா அற்பமான ஆம்லக்கம் செடிக்க வேண்டியான்னு இவ்வளவு பாடுபடுகிறார், இவ்வளவு வேதனைப்படுகிறார், இவ்வளவுக்கு சோர்ந்து போகிறார். இன்றைக்கு அநேகர் அற்பமான காரியங்களை பார்த்து 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 அதிலேயே சோர்ந்து விடுகிறார்கள். அற்ப காரியங்கள். ஆனால் தேவன் தன் ஜனத்துக்காய் பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்ன செய்கிறார், அற்பமான ஆம்லக்கம் செடியை குறித்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, ஜனம் அழிந்து போகிறதை குறிச்சு சோர்வும் கிடையாது, கவலையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது. சபை ஊழியங்களை குறிச்சும் அதுலேயும் கண்ணீரும் கிடையாது, கவலையும் கிடையாது, சோர்வும் கிடையாது. ஆனா அடுத்தவன் பிரச்சனையில சோர்ந்து போகிறது, அடுத்தவன் காரியத்துல நித்திர தூங்குறது, இது தேவையா உனக்கு, இது தேவையா? அடுத்தவன் காரியத்துல இணல காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட்ல சாப்பிடுறதுல அதுல சாப்பிட்டு புஷ்டியானாலும் பரவாயில்லை, அதுல சிக்குண்டு சோர்ந்து போயிருக்கிறியே, அது ஏன் நமக்கு ஆண்டவர் பார்த்து கேட்கிற, ஐயோ ஆவனுக்கும் செடிக்கா வேண்டியா. ஒரு நாள்ல வந்து ஒரு நாள்ல மறித்து போ, ஒரு நாள்ல அழிந்து போகிற அந்த ஆவனுக்கும் செடிக்க வேண்டியா. என்ன சொல்லுகிற தெரியுமா, நான் மறிக்க போறேன் ஆண்டவரே. என்ன சொல்றாரு, பரவாயில்ல இந்த மனுஷன் இனிமேல் பட்டணத்துக்கு அவண்டி போய் மறிக்க போறா, ஆண்டவருக்கு சோத்திரம் இல்லையா. இனிமேல் பட்டணத்துக்கு அவண்டி அந்த ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, அந்த ஜனத்துக்கு அவண்டி நான் மறிக்க போகிறேன் ஆண்டவரே. ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த மனுஷங்க கல்லறிஞ்சு கொண்டுருவாங்கன்னு தான் முதல்ல ஓடி போன இந்த மனுஷன் கடைசி நேரத்துல வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, நான் சாக போறேன் ஆண்டவரே, இதை முதல்லயே போய் செய்திருக்கலாமே. ஆவனுக்கும் செடி அது ஒரு நாள்ல வளர்ந்து வந்துச்சு, அதே நாள்ல அது அழிஞ்சு போயிட்டது. அதை பார்த்து தாங்க முடியாத இந்த மனுஷன் சோர்ந்து போயிட்டான். பாருங்க, சோர்ந்து போயிட்டான் பாருங்க. வெயில் உதித்தது, ஆண்டவர் சொன்னார் உதி வெயில் உதித்தது. பாருங்க, மனுஷனுக்குள்ள சோர்வு உருவாகிட்டது. என்ன தெரியுமா சொன்னார் பாருங்க, நான் சாக போகிறேன் ஆண்டவரே. சோர்வு ஒரு மனுஷனை எவ்வளவு தூரத்துக்கு நடத்தி செல்லும் தெரியுமா, பலவீனம் ஒரு மனுஷனை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும் தெரியுமா சொல்லுங்க. சோர்வு ஒரு மனுஷனை தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க வைக்கும், மந்த நிலைமைக்குள்ளே ஒரு மனுஷனை கொண்டு போகும். சோர்ந்து தேவனுடைய சமூகத்தை விலகி இருக்கிற பொழுது கண்ண கிண்ட முடிவுகள் எல்லாம் எடுக்க தோண்டும் பாருங்க. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா, சோர்ந்து போகாதிருங்க, தேவனுடைய பலத்தை தரித்துக் கொள்ளுங்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஐயா உன் வாழ்க்கை தள்ளாடுதுன்னு சொல்லிச்சுன்னா நேரம் போதுகிட்ட போ, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு இந்த இருதயம் எனக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறது, என் சிந்தனை என்னை போட்டு சிப்பிலி ஆட்டுகிறது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி கேள், அது உனக்கு நன்மையை கொண்டு வரும். இல்லையோ இல்லையோ நீ என்ன சொல்லுவா தெரியுமா, ஆண்டவரே போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொன்னாங்களோ தெரியும், இந்த வாழ்க்கை போதும், இவ்வளவும் போதும், இவ்வளவு நாள் பட்ட பாடுகள் போதும், ஐயோ வேணாம். ஒரு ஆமனுக்கும் செடிக்க வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம் என்ன சொல்றான் தெரியுமா, ஆண்டவரே 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 நான் மறிக்க போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிற, ஐயா நீ தொடர்ந்து வாசிங்க எங்கால.
அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண வரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான்.
வார்த்தைகளை பாருங்க, வார்த்தைகளை பாருங்க. விசுவாசிகளுக்கு இன்னைக்கு பேசவே தெரியாது. விசுவாசிகளுக்கு பேசுறது என்னன்னு தெரிஞ்ச பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த ரோட்ல நின்று வாழ்ற வாழ்க்கை கிடையாது, அதுக்கு ஒழுங்குகள் இருக்கிறது. ஒரு மனுஷனோடு எப்படி பேசுகிறது, எப்படி நடப்பது என்பது எல்லாத்துக்கும் ஒழுங்கு இருக்கிறது. ஆகையினால கண்ட கண்ட மாதிரி நடந்து கொள்ள கூடாது. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஆண்டவர் ஐயோ ஆமணுக்கும் செடிக்கா வேண்டி திரும்பி வாசிக்க அந்த வசனத்தை.
அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ.
ஆமணுக்கு செடி, இவருக்கு எரிச்சல் வந்துருச்சு, எரிச்சல் என்னத்துக்கு, ஆமணுக்கும் செடி. அந்த ஜனத்தை குறிச்சு எரிச்சல் பட்டிருந்தாலும் பரவாயில்லை, யோசிக்கலாம். அந்த ஜனங்கள் சும்மா ஆக்கள் கிடையாது பாருங்க. இல்ல, ஆவனுக்கும் செடி இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆவனுக்கும் செடிக்கும் யோனா தீர்க்கதரிசிக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த ஆவனுக்கும் செடிக்கா வேண்டி எரிச்சல் படுறாரு. வாசிங்க,
அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறோம் நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரியாசப்படாததும்
பிரியாசப்படாததும்
நீ வளக்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதும் போனதுமான ஆமனுக்குக்காக பரிதபிக்கிறாயே.
இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் ஆமனுக்கு செடிகளுக்காக வேண்டி பரிதபிக்கிறோம் தெரியுமா? உனக்கு சம்பந்தமே இல்லையே, உனக்கு தேவையில்லாத காரியங்களே, இதுக்கு ஏன் நீ பரிதபிக்கிறாய்? தொடர்ந்து வாசிங்க,
வலது வைக்கும் உடல் வைக்கும் வித்தியாசம் அறியாத 220,000 பேர் அதிகமான
ஆண்டவர் பரிதபிக்கிறது என்னதுக்கு தெரியுமா? 220,000 பேருக்கா வேண்டி உன்னையும் என்னையும் வைத்து என் தேசத்தை காப்பாற்ற நினைக்கிற பொழுது நீ நானும் என்ன தெரியுமா செய்யறோம்? ஆவனுக்கும் சரியாண்டவரே, ஆவனுக்கும் சரியாண்டவரே, அந்த ஆவனுக்கும் சரியாண்டவரே, இந்த ஆவனுக்கும் சரியாண்டவரே. இதை பார்த்து பார்த்து ஏயா சிக்கிந்து போய் கிடக்குறீங்க. ஏ ஆவனுக்கும் சரிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையே, உன் வேலை என்ன? ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனுடைய ஊழியத்தை செய்து தேவ ராஜ்யத்தை கட்டுறது உன்னுடைய வேலையே. ஆவணிக்கும் செடியை குறித்து கவலைப்படுவதற்காக உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். சோர்ந்து போகிற பொழுது யோனா தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகானவைகள் தெரியுமா? உன்னை ஆராய்ந்து பார், உன்னை நல்லா ஆராய்ந்து பார், உன் வார்த்தைகள் உன்னை காட்டி கொடுக்கும், உன் வார்த்தைகள் நீ யார் என்று சொல்லிக் கொடுக்கும், சீக்கிரத்திலே சொல்லிக் கொடுக்கும். நீங்க நினையாதீங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்கார வார்த்தையில ஆக்களை கண்டுபிடிச்சிருவார். சரியா? உங்க வார்த்தை வருகிற விதத்திலேயே உங்க ஊழியக்காரர் உங்களை கண்டுபிடிப்பாருன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்னாலும் சில பேர் கேட்க மாட்டீங்க. பாருங்க, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, ஒழுங்கா சேச்சுக்கு வா. இந்த பாருங்க, போன முறை கொஞ்சம் பேர் வந்தாங்க, என்ன அனிவர்சரிக்கு, அடுத்த அவர்களே அடுத்த அனிவர்சரிக்கு தான் காணலாம், இல்லாட்டா அடுத்த கிறிஸ்மஸ் இல்லையா? அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆவணக்கும் செடிகளை தேடி போயிருக்காங்க. ஆமனுக்கும் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து சொல்ல போறாங்க, என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உனக்கு தேவையில்லாத வேலைகள்ல கைய வையாதையா, உன் வாழ்க்கையை அது தேவனுடைய சமூகத்தில் இருந்து பிரிச்சு கொண்டு போய்விடும். எப்படியே இருக்கிறதுக்கனையாக அடுத்தது வாசிங்க, 1 ராஜாக்கள் 19, சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:1 வாசிங்க. அதெல்லாம் வாசிச்சா நல்லது, எனக்கு இந்த முறை பின் பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கு. வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க பாப்போம். 1
எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிய வந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான்.
அப்படி இருக்கு. நீங்க பாருங்க, முதலாவது நான் வாசித்த பொழுது என்ன சொன்ன தெரியும்? ஆண்டவர் அவருடைய சமூகத்துல புதுபலன் காத்திருந்து புதுபலன் அடைங்கன்னு சொல்லி பார்த்தோம். இங்க எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறா தெரியுமா? எங்க விழுந்து படுத்திருக்கிறா தெரியுமா? சூறு செடியின் கீழே, அதுக்கும் வனாந்திர வழியில ஒரு சூறு செடியின் கீழே அவர் விழுந்து படுத்துட்டார் இல்லையா? அதுல என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? அது வாசிங்க, அந்த வசனத்தை, நான் அவர்களை பார்த்துக்கலாம் நல்லவன் அல்லன்னு சொல்லி.
அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமா போய் ஒரு சூற
இருக்கிறது சோர்வுதான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது என்பதை நான் மறந்துவிடக் கூடாது இல்லையா? சோர்ந்திருக்கிற பொழுது சார்ந்திருக்கிற பொழுது தேவனுடைய சமூகத்தை அண்டுங்க, தேவனுடைய சமூகத்தை நாடுங்க, தேவனுடைய கூட்டங்களுக்கு போங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. சார்ந்திருக்கிற பொழுது இதுகளை செய்யுங்க, சார்ந்திருக்கிற பொழுது நித்திர கொள்ளாதீங்க. தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தாவே நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்த்திலும் நல்லவன் நல்லவன் என்று சொல்லி.
நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, நான் பிதாக்களை விட நான் அவர்களை விட எல்லாம் நல்லவர் கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனை சோதனை நெருக்குகிற பொழுது, ஒரு மனுஷனை பிரச்சனைகள் நெருக்குகிற பொழுது, ஒரு மனுஷனை துக்கம் ஏவுகிற பொழுது, ஒரு மனுஷனை பயம் ஆட்டி படைக்கிற பொழுது மனுஷன் எப்படி மாறுகிறான் தெரியுமா? மறைகிறதுக்கு யோசிக்கிறார்கள், ஒழித்து விடுவதற்கு யோசிக்கிறார்கள், மறைந்து ஒளிந்து சைப்பங்களை நிக்கிறவர்களுக்கு நிக்கிறதற்கு யோசிக்கிறார்கள். ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்தால் போதும் ஆண்டவர, என்ன பிரச்சனை? அவங்க என்ன கூடாம பேசிட்டாங்க, அவங்க என்ன தவறாக சொல்லிட்டாங்க, அவங்க என்ன அப்படி நினைச்சிருக்கிறாங்க என்று சொல்லி ஒழித்துக் கொள்ளுகிறோம். தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த சபையில இருக்கிறவர்களை பார்க்கலாம், நான் நல்லவன் இல்லை ஆண்டவர, என்னையே ஊழியத்துக்கு அழைச்சிட ஆண்டவர, என்னையே சபைக்கு கொண்டு வந்திட ஆண்டவர, இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கள நான் மாற்றிருந்த ஆண்டவர சரியில்லை, என்னை எடுத்து விடும் ஆண்டவர, என்னை எடுத்து விடும் ஆண்டவர. தொடர்ந்து வாசிங்க.
ஒரு சூட செடியின்கள் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது.
நிறுத்திங்க. சோர்ந்திருக்கிற பொழுது வசனத்துல பஞ்சம், சோர்ந்திருக்கிற பொழுது வேதத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, சோர்ந்திருக்கிற பொழுது ஜபமா கூட்டமா ஆலயமா ஒன்றுமே தெரியாது, மனச்சாட்சியின்படி தேவனுக்கு கொடுப்பதில் சோர்ந்திருக்கிற பொழுது இங்கே ஒருவர் சூரச்செடிங்களை படுத்து கிடந்துட்டார், சாப்பாடு ஆவிக்குரிய சாப்பாடு கிடைக்கவே கிடையாது, கிடைக்கவே கிடையாது, பாருங்க சாப்பிடுறதே இல்லை பாருங்க. என்ன ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? இந்த அடையை சாப்பிட்டு விட்டு அவன் நடந்த தூரம் இருக்கு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க.
அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்து தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான்.
எத்தனை நாள் பர்வதம் செய்தான்? அந்த சாப்பாட்டு நிமித்தம் 40 நாள் பிரயாணம் செய்கிறான். அதுவும் வனாந்திரத்தின் வழியில, பிரச்சனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, வனாந்திர வாழ்க்கையில கடந்து செல்லுகிறான் மனுஷன். தேவனுடைய வார்த்தை அவன் அருதி கொண்டதன் நிமித்தம் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? துக்கமா, துயரமா, வேதனையா, சோர்வா, வசனத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இருக்காது பாரு. மித்ர வேணாம் வசனம், பவிஷ்டடியா அவங்க ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க, வேணாம் ஆராதனையா, ரெண்டு கிலோ போகல, இவங்க எல்லாம் பிச்சை எடுத்துருவாங்க போனா, அந்த பயத்திலேயே வராம எத்தனையோ இருக்குது பாருங்க. 2 கிழமை ஆராதனைக்கு வராட்டிக்கு 3 கிழமை இருக்கிறதெல்லாம் விராண்டும் பாருங்க. இங்க தயவு செய்து விராண்டாதிருங்கள், அது வர்றதே பெரிய காரியம் இல்லையா? நாம நட்கறது நல்லதை கருதி சோமா இருக்கீங்களா இன்னைக்காவது வந்தீங்களேன்னு கேட்கறது அவங்களுக்கு என்ன யாடுப்பா விடுற, 2 கிழமை கழிச்சு வர, என்ன ஒழுங்கு இல்லாத நீ மனிதனா விஜயவாசியான்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அதனால பைசலோ உங்களை மாதிரி நல்ல மனுஷர்கள் இருக்கிறதுக்கு நன்றி என்று சொல்லிட்டு போங்க. 40 நாள் ஆண்டவர் கொடுத்தார், வாட்டி சாப்பிடு, 40 நாள் சாப்பிடு. எலியா சாப்பிட்டு நித்திர கொண்டுட்டான். நாமளும் அடிக்கடி இப்படித்தான் இல்லையா? 4-5 விசுவாசிகள் வந்து, சிஸ்டர் தைரியமா இருங்க, சாப்பிடுங்க, வசனத்தை வாசிங்க, திருப்பி படுக்கிறது தான் வேலை இல்லையா? துக்கத்தை விசாரிக்க வந்து சோர்வில எலும்பி நில்லுங்க, பரவாயில்ல ஆண்டவர் நடத்துவா, சாப்பிடு வசனத்தை, சாப்பிடு, திருப்பி படு. எலியாவும் அப்படித்தான் செய்தார். ஆனால் இரண்டாம் தடவை தூதன் வந்தான், எழுப்பினான், நடந்து போச்சு. நான் இங்க 40 நாள் இன்னைக்கு வசனமே இல்ல பாருங்க, இன்னைக்கு வசனமே இல்ல. அநேகர் பைபிளை வீட்டுல வச்சுட்டு உலாவுறாங்க, எல்லாம் உலாவுறாங்க, என்ன சேர்ச்சிக்கு வர்றாங்க, சேர்ச்சிக்கு பைபிள் இல்லாம என்னத்துக்கு? சேர்ச்சிக்கு பைபிளோட தான் வரணும், பைபிள் இல்லையா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க சரியா? எல்லாரும் பைபிள் பிரசன்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் பைபிள் கொடுப்பாங்க தாராளமாக இல்லையா? பைபிள் தாராளமாக கொடுப்பாங்க. நான் ஒரு ஆளுக்கு பைபிளை கொடுத்து அவர் பைபிளோட போய் சேர்ந்துட்டார் இல்லையா? வந்திருந்து சொன்னார், இப்படி பைபிள் தான், இப்படி பைபிள் தான், இப்படி பைபிள் தான், நல்ல பைபிள், நல்ல பைபிள். நானும் பரவாயில்லை, இந்த மனுஷன் இப்படி கேட்குதுன்னு சொல்லி இந்த பைபிள் கொடுத்தேன், பைபிளோட ஆள் போய் சேர்ந்துட்டது. ஆனா பரவாயில்லை, பைபிள் தானே கொண்டு போனா, பரவாயில்லையே. பைபிள் வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு கிடையாது. பைபிள் வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு கிடையாது. பைபிள் எப்பொழுதும் கொண்டு திரிவதற்கு, சோர்ந்து போகிற பொழுது அதை எடுத்து வாசிப்பதற்கு. வாசித்தா தான் சோர்ந்திருந்த நேரங்கள் காலங்கள், எந்த ஊழியக்காரன் எந்த டைம்ல சோர்ந்திருந்தான், எந்த ஊழியக்காரன் பலத்துக்காக வேண்டி ஜபம் பண்ணினான், எந்த ஊழியக்காரன் இதுக்கும் தெரியாட்டிக்கு உங்க போதனிட்டையாவது வந்து ஜபம் பண்ணுங்க, அதுக்கும் இல்ல இதுக்கும் இல்லைன்னு சொன்னா உன் வாழ்க்கை அநியாயமாய் போய்விடுமே. சரி, அவர் தான் வசனம் சாப்பிட்டு சாப்பிட்டு 40 நாள் வனாந்திரத்துல பாதை நடக்குது. வனாந்திரத்துல போறான். இப்ப வனாந்திரத்து ஊடாக வந்துதான் ஐயா சூரச்செடியின் கீழே படுத்திருந்தாரு. திரும்பவும் ஆண்டவர் நடத்துகிறார். எப்படி தெரியுமா? வசனத்தை சாப்பிடு ஒழுங்க, வசனத்தை வாசி ஒழுங்க, வசனத்தை வாசி ஒழுங்க, வசனத்தை உன் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்து, சரிப்படுத்து, உன் வாழ்க்கையை சரிப்படுத்து, சோர்வுகள் அகலட்டுக்குமா? 40 நாள் திரும்ப எனி வாசி. இது என்ன அருமையான தொடர்ந்து வாசி.
அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம்
என்றார். பாருங்க, முதல்ல சூரச்செடியில இருந்து ஆளை கொண்டு வந்தார். 40 நாள் பிரயாணம். பிறகு பார்த்தா இந்த மனுஷன் போய் சூரச்செடிக்காவது கண்டுபிடிப்பாங்க, குகைக்கு யாரையா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இல்ல போய். அநேகர் இன்றைக்கு என்ன தெரியுமா? அநேகர் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த சோரப்பண்டுகிற பிரச்சனைகளுக்குள்ளேயே மறைந்திருக்கிறோம், அதுக்குள்ள ஒழித்திருக்கிறோம். என்ன வேணாம் வேணாம், எனக்கு வேணாம், ஐயா வா ஆராதனைக்கு வா, தேவ பிரச்சனத்திலாவது முழுது, பெய்யற மலையில நீ நன வா, வரமாட்டேன் வரமாட்டேன், ஏன் அந்த சிஸ்டர் என்ன பேசுவா, அந்த பிரதர் என்ன பேசுவா, அதனால நான் வரமாட்டேன். எலியா தீர்க்கதரிசி சூரச்செடியில இருந்து ஓடி வந்து திரும்ப ஒரு குகைக்குள்ள ஒழிச்சுட்டான் போய். பாருங்க, திருப்பி வாசிங்க.
அங்கே அவன் ஒரு கெவிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம் என்றார்.
நான் உங்களுக்கு கேக்குவா, நான் உங்களுக்கு கேக்குவா, ஆண்டவர் கேட்டு அதே காரியத்தை கேக்குறேன். உங்களுக்கு என்ன காரியம் அங்க? நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடத்துல உனக்கு அங்க என்ன காரியம்? இன்னைக்கு வராதவர்களை பார்த்து கேக்குற இவங்களுக்கு எல்லாம் அங்க இன்னைக்கு என்ன காரியம்? ஒவ்வொரு யாரும் அனுமதி கொண்டாட முடியுமா? என்ன காரியம் அங்க? என்ன காரியம் எலியாவே? நீ குகைக்குள்ள இருக்கிறது, நீ இருக்கிறது காரியம் என்ன? இங்க இருக்கிறது நீ சரியா? நான் கேட்கவா, நீ சோர்ந்து இருக்கிற இந்த நிலைமையில ஆண்டவர் கேட்கிறது, நீ சோர்ந்து இருக்கிறதுக்குரிய காரியம் சரியா? தொடர்ந்து வாசி.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல்
தேவனுக்கா வேண்டி பக்தி வைராக்கியமாக
இருந்தேன்.
பக்தி எலியாவே தீர்க்கதரிசியே விசுவாசியே 50 வருஷமாக பிறந்திருந்து கிறிஸ்தவனாய் இருக்கிற உன்னை பார்த்து கேட்கிற, ஏன் இருந்த இப்ப எப்படி இருக்கிறாய்? காரணம் என்ன? பிரச்சனை, துக்கம், சோர்வு, அசட்ட, அது இது எல்லாத்தாலும். இப்ப என்ன சொல்றாரு எலியா? என்ன சொல்றாரு? நான் வைராக்கியமாக இருந்தேன். இன்னைக்கு அனைகள் அப்படிதான் சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு முன்னால நான் அந்த மாதிரி இருந்தேன் பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னால நான் இந்த மாதிரி இருந்தேன் பாருங்க. இப்ப யாரு வேண்டாம்னு சொன்னது? இருக்க வேண்டாம்னு யார் சொன்னது? தொடர்ந்து வாசிங்க.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக
இருந்தேன். அடுத்தது வெறும் தேவனுக்காக வேண்டி பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இன்னைக்கு உன் பக்தி எங்க? இன்னைக்கு உன் வைராக்கியம் எங்க? உன்னுடைய ஓட்டத்துடைய நோக்கம் எங்க? உன்னுடைய சீல் எங்க? நீ எவ்வளவுக்கு தேவனுக்கு பாடுபடுகிறாய்? நீ எவ்வளவுக்கு தேவராட்சியத்துக்காக ஓடுகிறாய்? நீ எவ்வளவுக்கு உன் சபையை கட்டுகிறாய்? நீ எவ்வளவுக்கு தேவராட்சி சிந்தை உள்ளவனாக இருக்கிறாய்? எவ்வளவுக்கு ஐயா கதையாத? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன்.
தேவனுக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். எலியாவே இருந்தியா இருக்கிறியா? ஆண்டவரே, ஆண்டவரே, அங்க ஒரு கூட்டம் என்ன பேசிக்கொண்டு தெரியுது, அங்க பாகாலன்ற ஒரு மனுஷன் என்னை விட்டு திரட்டி கொண்டு தெரியுதா? என்னத்துக்கு கொலை செய்ய போறானா? இங்க வேதத்துல இருக்குது பாருங்க, என்ன யோசிக்கிறீங்களா? வேதத்துல இருக்கிறது இல்லையா? என்ன திரத்துறாங்க, என்ன கொலை செய்ய வர்றாங்க, என்ன அப்படி செய்ய வர்றாங்க, என்ன இப்படி பேசுறாங்க, அப்படி நான் இருந்த ஆண்டவர என்ன இருந்த உமக்கா வேண்டி நான் இருந்த ஆண்டவர, ஆனா இப்ப இல்ல. ஏன் சோர்ந்து போயிட்டான்? கவலை ஆண்டவர, என்ன அவங்க பேசினது எனக்கு சரியான துக்கம் ஆண்டவரே, பேசினாலே இவ்வளவு சோர்றேன்னு சொல்லிச்சுனா, உன்னை கொலை செய்ய திறத்துனா உன் பாடி என்ன ஐயா? உன் பாடி என்ன சொல்லு?
இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா
இருக்கிறேன்,
என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார்.
கொஞ்சம் இவருடைய பிரச்சனை எங்க தெரியுமா இருந்தது? இவருடைய பிரச்சனை எங்க தெரியுமா இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்க அப்படி செய்கிறாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி செய்து, இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன? அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க அப்படி செய்யல, இவங்க இப்படி செய்யல, அதனால நான் சோர்ந்து போயிட்டான். எலியா சொல்றாரு, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நான் சொன்ன
வசனத்தை,
சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே,
வெகு பக்தி வைத்தியக்கமா இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள்.
உடன்படிக்கைகளை அவங்க தள்ளினா உனக்கு என்ன? மற்றவன் வாட்டின்படி நடக்காட்டிக்கு உனக்கு என்ன? மற்றவன் தேவ வாட்டின்படி தன் குடும்பத்தை நடத்தாட்டி உனக்கு என்ன? வாசிங்க,
உம்முடைய பலிபீடங்களை இடித்து,
பலிபீடத்தை இடித்து போட்டாங்க,
உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள்.
கொஞ்சம் பாருங்க, அநேகர் அவங்க அவங்க பலிபீடத்தை இடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, உன்னுடைய வீட்டுல உன்னுடைய பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கணும், அதை அநேகர் இடித்து போட்டுட்டாங்க. மறந்து வாசிங்க,
நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான்.
நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன், ஆனா நான் உமக்கு ஒரு நாள் பக்தி வைராக்கியம் பாராட்டினான். இப்ப என்ன, இப்ப என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க, முந்தின மாதிரி செய்யணும், முந்தின மாதிரி அங்க போகணும், முந்தின மாதிரி இங்க போகணும். சும்மா இருக்க ஆராதனைக்கு உன்னால வர முடியல. முந்தின கதையெல்லாம் நிறுத்திடுங்க, முந்தினால் கதை முந்தினாலோடு போகட்டுக்கு. எதிர்காலம் எப்படி இருக்கிறது, எது வருகிற நாட்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி நடக்க போகிறார்? தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று.
வாசிங்க.
ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை.
கர்த்தர் இருக்கல்ல, அடுத்தது வாசிங்க.
காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
அதுலயும் கர்த்தர் இருக்கல்ல, வாசிங்க.
பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று.
இன்னைக்கு எத்தனை பேர் இடிமுழக்கத்துக்கா வேண்டி வெயிட் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை பேர் அக்னி மலைக்கா வேண்டி வெயிட் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை பேர் பூமி வீழ்ச்சிக்கா வேண்டி வெயிட் பண்ணி இருக்கிறீங்க? ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? மெல்லிய சத்தத்தோடு சாமுவேலோடு பேசினதும் ஆண்டவர் மெல்லிய சத்தத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு இங்க என்ன அலுவல்? இந்த கடைசி பக்கத்தை மாத்திரம் வாசிங்க.
பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று, அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வாய்ராக்கியமா இருந்தேன்.
பாருங்க, அவர் கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு இங்க என்ன காரியம் என்று சொல்லி மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் பேசினாரா? இன்னைக்கு எத்தனை தடவர் தேவன் உங்களோடு பேசியும் அது தேவ சத்தமா இல்லையான்னு சொல்லி புரிந்து கொள்ள தெரியாம இருக்கிறீங்க? இன்னைக்கும் சுழல் காற்று, சுழல் காட்டிலே தேவன் பேசினார், சுழல் காட்டிலே தேவன் இறங்கினார், அக்னியில தேவன் இறங்கினார், எல்லாம் உண்மை. ஆனால் இங்க சோர்ந்து போய் இருக்கிற ஒரு மனுஷன், சூரச்சரியையும் கவியையும் நாடி ஓடுகிற அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஐயா, உனக்கு இங்க என்ன அலுவல்? நீ இப்ப இருந்து கொண்டு இருக்கிற நிலைமை, அந்த நிலைமைக்கு உனக்கு என்ன அலுவல்? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய ஊழிய வாழ்க்கை, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, எல்லாவற்றிலையும் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற நிலைமை இருக்கு பாரு, அதுக்கு உனக்கு என்ன அலுவல் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து நீ கேட்கிறார். பதில் கொடுப்பியா? பதில் கொடுப்பியா? என்ன காரணம், என்ன அலுவல்? அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவரை நடத்துறான் தேவனுக்கு ஊழியத்துக்குள்ள. திரும்ப இப்போ ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணு. அது வரைக்கும் ஐயா சோர்வுல உலாவி தெரியுதா, எங்க போறது எங்க வர்றேன்னு சொல்லி தெரியல. பாரு, நாங்களே கேக்குறது, நீங்க எந்த சூரியச்செடிங்களை இன்னைக்கு இருக்கிறீங்க? எந்த கெவிக்குள்ள நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க? ஆனா பேர் என்ன தெரியுமா? விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, தேவ ஜனம், ஆராதனை செய்கிறனாம். ஆனா வாழ்க்கையிலோ உள்ளுக்கோ ஒரே சோர்வு பாருங்க, ஒரே சோர்வு பாருங்க. வேணாண்டவரே, வேணாண்டவரே, வேணாண்டவரே. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். மத்த 25:26 வாசிங்கள். மத்த 25:26 பல வார்த்தைகள் இருக்கிறது, பரவாயில்ல. மத்த 25:26 வாசிங்க.
அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய்.
பாருங்க, சுருக்கமா சொல்றேன். தாளாந்து சரியா, ஒவ்வொரு ஒன்று கொடுத்தாரு, ரெண்டு கொடுத்தாரு, மூன்று கூட கொடுத்தா இல்லையா? பாருங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார். ஐயா, உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல சந்தர்ப்பத்திற்கு மாத்திரம் செய்யாத. வழங்குதா? இன்றைக்கு எனக்கு டைம் இருக்குது, அதனால செய்வோம். வாரக்கிழமை எனக்கு டைம் இல்லையா? என்னால முடியாது. முடியாதுன்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, ஒரே ஓட்டம் இல்லையா? நான் அனுமதி முடிஞ்சோடனே பார்த்தேன், ஆக்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா கதிரை அங்கே இங்கே அங்கே இங்கே எல்லாம் கிடைக்குது. ஆனா வழக்கமா செய்கிற ஒருத்தனையும் காணல இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லுகிற தெரியுமா? நீ செய்கிற பொழுது எப்படி செய்யக்கூடாதா? சோர்வோடு செய்யக்கூடாது. அசதியாக செய்கிறதை தேவன் விரும்புகிறது இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அசதித்தனம். உன் வீட்டுல அசதியா இருந்தா இருந்துட்டு போவாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உன் வேலையில அசதியா, ஆனா தேவ காரியத்துல, தேவ ராஜ்யத்துல, இங்க பாருங்க, உங்க குடும்பத்தை விட தேவனுடைய சமூகம், தேவ சபை நமக்கு பெரிய இடத்தை பிடிக்கிறது. விளங்குறதா? நம்ம வாழ்க்கையில நாம எதை செய்தாலும் சபைக்கு முன்னுக்கு வைத்து விட்டுத்தான், அது எந்த டைமினாக இருந்தாலும் சரி, அதை வைப்பதற்கு நாம முடிவெடுப்பது நம்முடைய வாழ்க்கை வழக்கமாகி விட்டது இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை இல்லைன்னு சொல்லி வைங்க, என்னுடைய பெரிய கேள்வி, நாங்க எங்க என்ன செய்வது? நான் உங்களுக்கு ஒரே ஒரு தடவை நாம் அனுவசரி, ஐ மீன் நியூ இயர் ஆராதனை கட் பண்ணோம். அந்த ஆராதனையில வீட்டுல இருந்து கொண்டு நான் கேட்டேன், எங்க போறது? ஞாயிற்றுக்கிழமையில நாங்க எங்கேயும் போனது கிடையாதையோ. உங்கள் அநேகருக்கு இதெல்லாம் நார்மல் ஆகிருக்கும்னு நம்புறேன். ஆனா நாம எங்க போறது? எங்க போறது ஞாயிற்றுக்கிழமை? அதுக்கு நியூ இயர் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அடுத்த நாள் விடிய 31 இரவு, 3 ஞாயிற்றுக்கிழமை எங்க போறது? யோசிச்சு கொண்டு எங்க போறது? எங்க போறது ஆண்டவர், எங்க போறது? ஏன் தெரியுமா? ஞாயிறு சின்ன ஆராதனை தான், அதை விட்டால் வேற எதுவும் கிடையாது. நமக்கு நமக்கு தெரியாது. விளங்குறதா? இங்க என்ன சொல்லப்படுது தெரியுமா? ஆண்ட அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 26
அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, கொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே.
சோம்பலான ஊழியக்காரனை என்ன செய்கிறார் தேவன்? வாசிங்க.
நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பச்சடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
சோர்வோட ஊழியத்தை செய்யாதீங்க. ஏதோ சடம் புரண்டு வந்து ஏதோ ஊழியத்தை செய்வதில்லையா? ஏதோ தான் ஒன்று சொல்லி வருங்க, ஏதோ செய்யணும்னா ஏதோ பொறுப்பு தந்துட்டாங்க, அதனால செய்யணும். தடம் புரண்டு வருகிறது, ஆக்கள் வரைக்கே தெரியும் என்னையா இது இல்லையா? தடம் புரண்டு வருகிறது, ஏதோ சரி ஓகே செய்துட்டு போகணும் சொல்லி. இப்படிப்பட்ட ஊழியக்காரனை தேவன் என்ன செய்வாரா? எப்படிப்பட்ட உன்னையும்
என்னையும் குறித்து
எழுதப்படுது. சோர்வுள்ள ஊழியக்காரர்களுக்கு, சோர்ந்து இருக்கிற விசுவாசிகளுக்கு புறம்பான இரு அங்க போடுவாரா? மாண்டவர் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஊழியம் செய்தா சோத்திரம், தலை அடிக்கிறா சோத்திரம், தீ போட்டா சோத்திரம், கணக்க காணிக்கா எல்லாம் சொல்றோம் இல்லையா? நான் பிரச்சனை சோத்திரம். ஆனா சோர்வோட செய்தா, அசட்டியோட செய்தா, வேணாந்தனமாக செய்தா, இப்படிப்பட்ட இருளை ஆண்டவர் உன்னையும் என்னையும் போடுவார் என்பதிலே எந்தவித மாற்றமுமே கிடையாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் வாசிக்கிறது அருந்து இல்லையா? இப்படிப்பட்ட வாசனைகளை அடிக்கடி வாசித்து நம்முடைய இருதயத்தில் எழுதி வைப்பது அருது இல்லையா? ஒரே ஆசீர்வாத வசனம் எல்லாம் நாங்கள் வைத்திருப்போம் இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட வசனங்கள், ஆனா வேதம் என்ன பரிதாபம் என்ன தெரியுமா? சோர்வோடு செய்யாதீங்க. எதையும் கனத்தோடு செய்யுங்க, எதையும் வைராக்கியத்தோடு செய்யுங்க, எதையும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக செய்யுங்க, விருப்பத்தோடு செய்யுங்க. வேண்டாத்தனமா செய்ய தயவு செய்து கொடுத்துட்டு அங்கால பயிரு. ஆனா செய்தால் அதுல ஒரு பாரம், அதுல ஒரு விருப்பம், அதுல ஒரு தாகம். இது உன்னுடைய வீடு, இது தேவனுடைய சபை, அதுல நீ எவ்வளவுக்கு எப்படி இருக்க வேண்டும் சொல்லி வேதத்துல படி. நினைச்சா வருவோம், நினைச்சா செய்வோம், நினைச்சா போவோம். ஐயா, புறம்பான இருள் உனக்கும் காத்திருக்கு என்றத மறந்துடாது. அநேகர் பரிதவிக்கிறது என்ன தெரியுமா? ஐயோ, என் ஜனம் இலங்கையிலே, ஜனம் ஏமனிலே, ஜனம் அழிந்து போகிறது. கொஞ்சம் உனக்குள்ளே ஆராய்ந்து பாரு, நீ எவ்வளவுக்கு சோர்ந்திருக்கிறாய், எவ்வளவுக்கு அசட்டியாக இருக்கிறாய், எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்திருக்கிறாய், எவ்வளவுக்கு தேவ வார்த்தை மெதுவாக வருகிறது அது தெரியாம இருக்கிறாய், எவ்வளவுக்கு இருக்கிறாய். யோசி, சிந்தி, தேவனுடைய சமூகத்துல உன்னை இன்றைக்கு முழுத்திலும் ஒப்புக்கொடு, நீ சோர்ந்து போகாது, தேவனுடைய சமூகத்துல ஒப்புக்கொடு. தேவன் உன்னை ஆவியினால் நிறைக்கட்டு, புதிய ஆவியினால் நிறைக்கட்டு. இருந்தது போதும், விழுந்து படுத்தது போதும், சூறச்செடி வேணாம் உனக்கு, அந்த அந்த கவியும் வேணாம் உனக்கு, இல்லையா? கவிக்கில் என்ன வெளிச்சமா இருக்கும், கவிக்கில் இருள் தான் இருக்கும், அது உனக்கு வேணாம். இணைந்து நில்லு, தேவனுக்காய் வைராக்கியமாய் செய்கிறதை உண்மையும் உத்தமமாய் ஆசையாய் விருப்பமாய் செய். தேவன் உன்னை வார்த்தையினாலே நிறைப்புவாராக. எலியாக்கு கொடுத்த சாப்பாட்டுல 40 நாள் பிரயாணம், 40 நாள் பிரயாணம், 40 நாள் பிரயாணம். தேவன் சமத்துல எழுந்துருங்க, தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடுங்க, தயவு செய்து கவனமாயிருங்க. இந்த நேரத்துல தேவனை, தேவனுக்கு உங்களை சரியான விதத்துல ஒப்பு கொடுங்க. இந்த சோர்வோடு நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த சோர்வு உங்களை தொடர்ந்து ஆட்கொள்ளும் சொல்லி சொன்னா, ஒரு நாள் வரும் புறம்பான இருளில் நாம் போடப்படுவோம் என்பதற்கு எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஹல்லேலூயா.